நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
விவசாயி விவசாயி
பண்பலை ஒலிபரப்பு 107.4 தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
சுற்றுச்சூழலியல் சிந்தனைகளை வழங்குகிறார் கோவை அரசு கலைக்கல்லூரி ஓய்வு பெற்ற வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். வெங்கடரமணன் அவர்கள்.
காற்றே வா, மகரந்த தூளை சுமந்து கொண்டு மனத்தை மயிலுறுத்துகின்ற இனிய வாசனையுடன் வா. இலைகளின் மீதும் நீர் அலைகளின் மீதும் உராய்ந்து மிகுந்த பிராணரசத்தை எங்களுக்கு கொண்டு கொடு. காற்று நம் மீது வீசுக, அது நம்மை நோயின்றி காத்திடுக. மலைக்காற்று நல்லது, வான் காற்று நன்று. மகாகவி பாரதியார் காற்றை பற்றி இவ்வாறு பாடுகிறார். அவர் மேலும் கூறுகிறார், ஊர்காற்றை மனிதர் பகைவனாக்கி விடுகின்றனர். அவர்கள் காற்று தெய்வத்தை வணங்குவதில்லை, காற்று தேவனை வணங்குவோம். அவன் வரும் வழியில் சேர் தங்கலாகாது, நாற்றம் இருக்கலாகாது, அழுகின பண்டங்கள் போடலாகாது, புழுதி படிந்திருக்க கூடாது, எவ்விதமான அசுத்தமும் கூடாது. காற்று வருகின்றான், அவன் வரும் வழியை நன்றாக துடைத்து நல்ல நீர் தெளித்து வைத்திடுவோம். அவன் வரும் வழியிலே சோலைகளும் பூந்தோட்டங்களும் செய்து வைப்போம். அவன் நல்ல மருந்தாக வருக, அவன் நமக்கு உயிராய் வருக, அமுதமாகி வருக. காற்றே வா, மெதுவாக வா, அவனுக்கு நல்வரவு கூறுகின்றோம், அவன் வாழ்க. தூய காற்றின் அவசியத்தையும் பெருமையையும் பாரதியாரின் வசன கவிதை நன்கு விவரிக்கிறது அல்லவா. இயற்கை இறைவனின் படைப்பு. இயற்கை என்றாலே அழகு, இயற்கை என்றாலே இயல்பாக இருப்பது. மண் அழகு, நீர் அழகு, நீல வானம் அழகு, மலையும் மடுவும் காற்றும் கடலும் மரமும் செடியும் மனிதகுலம் தோன்றுவதற்கு முன்பிருந்தே இருக்கின்ற இயற்கை. முழங்கும் இடியும் பளிச்சிடும் மின்னலும் பிரவாகமாக பெருக்கெடுத்து ஓடும் ஆறும் புள்ளினங்களும் பூச்சிகளும் இப்பூவுலகின் சொந்தம். இவை அனைத்தும் இயற்கையனை நமக்கு அளித்திட்ட கொடை. கவிஞன் ஒருவன் பாடினான், உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்ந்தது எனக்காக, அன்னை மனிதனை விரித்தாள் எனக்காக, எல்லாமே எனக்குத்தான் எனக்காகத்தான் என்று சொந்தம் கொண்டாடியதை கண்ட மற்றொரு கவிஞன் பாடியது என்ன தெரியுமா? இயற்கை என்னை தந்ததெல்லாம் எல்லோருக்கும் சொந்தமுடா, எனது உனது என்பதெல்லாம் இடையில் மாறும் பந்தமுடா என்றான். உனக்கு முன்னே பிறந்த நிலம், உனக்கெல்லாம் கொடுத்த நிலம், உனக்கு பின்னும் இருக்குமுடா, உரிமை என்றால் சிரிக்குமுடா என்று பாடினான். இயற்கையின் வனங்கள் அனைத்தும் அனைவருக்கும் பொது, யாரும் சொந்தம் கொண்டாடிட முடியாது. மண்குடிசை வாசல் என்றால் தென்றல் வர மறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தராது போயிடுமா என்ன? இயற்கை பேதம் பார்ப்பது இல்லை. இயற்கையோடு இயைந்து வாழ்ந்தவாறே மனித வாழ்க்கை இன்பம் நிறைந்ததாக இருந்தது. இயற்கையை தன் வழிக்கு கொண்டு வர முடிந்ததன் விளைவாக மனித குலத்திற்கு நேரிட்ட இன்னல்கள் ஏராளம். நீர்நிலைகள் மாசடைந்து கிடக்கின்றன, நிலமும் பூமியும் அசிங்கப்பட்டு கிடக்கிறது. எங்கெங்கு காணினும் சக்தியடா என்று பாடிய பாரதி தற்பொழுதைய சூழலில் பிளாஸ்டிக் குப்பையடா என மனம் வெதும்பியிருப்பார். பேருந்து நிலையம், தொடர்வண்டி பாதையில் இருமருங்குகள் மற்றும் மக்கள் கூடும் இடங்கள் அனைத்திலும் பிளாஸ்டிக் கவர்கள், பிளாஸ்டிக் குப்பைகள் மண்டி கிடக்கின்றன. ஏன் இந்த நிலை? கடைகளுக்கும் பொருட்கள் வாங்க செல்லும் பொழுது கையில் ஒரு மஞ்சள் பையனை எடுத்து சென்ற காலம் ஒன்று இருந்தது. இன்று அந்த நினைப்பே இல்லை. காய்கறியிலிருந்து மளிகை சாமான் வரை எதை வேண்டுமானாலும் வீட்டிற்கு எடுத்து செல்ல அவர்களே கேரி பேக் எனப்படும் நெகிழி பையில் நிரப்பி அனுப்புகிறார்களே, அப்பையின் பயன்பாடு எவ்வளவு நேரம் என்று சிந்தித்து பாருங்கள். கடையிலிருந்து வீட்டிற்கு வரும் வரைதான், வீட்டிற்கு வந்தவுடன் பிளாஸ்டிக் உறையிலிருந்து எடுத்து வீட்டில் உரிய இடத்தில் வைத்தவுடன் பிளாஸ்டிக் உரை வீட்டிற்கு வெளியே அல்லது குப்பை தொட்டியில், அவ்வளவே அதன் உபயோகம். சுமார் 15 நிமிடம் அல்லது 20 நிமிடம் மட்டுமே அதன் பயன். ஆனால் வெளியில் அது குப்பையாக மாறி மக்காமல் நீர்நிலைகளில், சாக்கடைகளில், குழிகளில் காலம் காலமாக தங்கிவிடுகிறது. அது நுண்ணுயிரிகளால் சிதைவடைவது இல்லை. கால்நடைகள் மேயும் பொழுது இப்பிளாஸ்டிக்குகள் அவற்றின் உடலில் சென்று சிக்கலை ஏற்படுத்துகின்றன. கழிவு நீர் குழாய்களை அடைத்து விடுகின்றன. சாக்கடை நீர் தேங்கி நோய் கிருமிகளை பரப்புகின்றன. இவ்வாறு கண்டிடங்களில் காணப்படும் பிளாஸ்டிக் குப்பைகளை சேகரித்து எரித்து விடும் பொழுது நச்சுத்தன்மை வாய்ந்த புகை வெளியேறுவதால் சுற்றியிருக்கும் மக்கள் பல்வேறு உபாதைகளுக்கு ஆளாகின்றனர். பிளாஸ்டிக்கை நம்முடைய பயன்பாட்டிலிருந்து அகற்றுவோம். அதற்கான மாற்று வழிகளை சிந்திப்போம். தொழிற்சாலைகள் வெளியிடும் புகைகள், பல்வேறு எரிபொருட்களை எரிப்பதால் வெளிவரும் புகைகள் மட்டுமின்றி குப்பைகளை எரிக்கும் போதும் வெளியேறும் புகை ஆகியன காற்று மண்டலத்தையே மாசுபடுத்துகின்றன. மனிதன் சுவாசிப்பதற்கு தேவையான சுத்தமான காற்று கிடைப்பதில்லை. இருசக்கர நான்கு சக்கர வாகனங்கள் உமிழும் புகை சாலையில் நடந்து செல்பவர்களை திக்குமுக்காடு செய்கிறது. இவற்றில் உள்ள கந்தக ஆக்சைடுகள் மற்றும் நைட்ரஜனின் ஆக்சைடுகள் மழை நீரில் கரைந்து அமிலமழையாக நிலத்தை கெடுத்து விடுகின்றன. தூய காற்றை தேடி மனிதன் காட்டிற்கு செல்ல வேண்டிய நிலையில் காடுகளும் சிறிது சிறிதாக அழிந்து விடுகின்றன என்பது வேதனைக்குரிய ஒன்று. காடுகளை அழித்து மரங்களை வெட்டி மனித குடியிருப்புகளை உருவாக்குவதால் மரங்கள் அடர்ந்த காடுகள் எல்லாம் கான்கிரீட் காடுகளாக அல்லவோ மாறிவிட்டன. காடுகளின் இன்றியமையாமை பற்றி நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இல்லை. காடுகள் மழையை பொழிவிக்கின்றன, மண் அரிப்பை தடுத்து நிலச்சரிவினை கட்டுப்படுத்துகின்றன. காடுகளும் மரங்களும் இல்லா பாலைவனமாக மாறிவிடுமோ நமது பூமி என்று அஞ்ச வேண்டிய காலம் வந்துவிட்டது. காடுகளும் மரங்களும் இறைவனின் அருட்கொடை. நாம் வெளிவிடும் கரியமில வாயுவினை உட்கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை வெளிவிடும் அற்புதத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கும் மரங்கள் இளைப்பாறு நிழலை தந்து வெப்பத்தை தணிக்கின்றன. மரங்கள் மண்ணின் வரங்கள், பறவைகளின் வாழ்விடங்கள். மரங்களை வளர்ப்பது நமது கடமை அல்லவா? வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்பது போதாது, ஆளுக்கு ஒரு மரம் வளர்க்க வேண்டிய அவசியம் ஆகிறது. இந்தியாவில் 33% அளவுக்கு இருந்த காடுகள் தற்போது 22% குறைந்து விட்டதாக கணக்கீடுகள் தெரிவிக்கின்றன. காடு வளர்ப்பினை மக்கள் இயக்கமாக முன்னெடுத்து செல்ல வேண்டும். மரக்கன்றுகளை மட்டும் பெயருக்காக நட்டு வைத்து விழா எடுத்தால் போதாது, அவை வளர்வதற்கு தேவையான பாதுகாப்பினை உறுதி செய்து பராமரிக்க வேண்டும். வேலி போட வேண்டும், ஆடு மாடுகள் மேயாமல் பாதுகாக்க வேண்டும், யாரும் போட்டிருந்த வேலையை சிதைத்து விடாமல் கண்காணிக்க வேண்டும். இதெல்லாம் யார் செய்கிற வேலை? இதெல்லாம் நடக்கக்கூடிய காரியமா என்று கேட்பவர்களுக்கு இதோ வருகிறார் மரம் தங்கசாமி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சேந்தங்குடி என்னும் ஊரில் வாழ்பவர் தங்கசாமி. மரம் தங்கசாமி என்றால் அவ்வூரே அறியும். ஏழை விவசாயியாக வாழ்வை தொடங்கி ஏராளமாக நட்டப்பட்டு போனார். மரப்பயிரும் பணப்பயிரே, தோப்பில்லார்க்கு காப்பில்லை என்ற வரிகள் அவருக்கு புது தெம்பினையும் ஊக்கத்தையும் கொடுத்தன. மரக்கன்றுகளை நட்டு அவற்றை போஷிக்க தொடங்கினார். தன்னுடைய நிலப்பரப்பில் சரியான இடைவெளியில் பல்வேறு மரக்கன்றுகளை வளர்த்து மரங்களாக்கினார். மரங்கள் வளரும் வரை பொறுமை காத்தார். 1, 2, 10, 100 இப்பொழுது 7,000+ மரங்கள் கொண்ட குறுங்காட்டிற்கு சொந்தக்காரராகிவிட்டார் தங்கசாமி. மரங்களை வளர்த்து தான் கோடீஸ்வரர் ஆனது போல அனைத்து விவசாயிகளும் ஆக வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தி கொண்டார் தங்கசாமி. தன்னுடைய மகனின் திருமண நாளன்று மட்டும் அவ்வூரில் 10,000 மரக்கன்றுகளை வந்தவர்களுக்கு தந்து மர வளர்ப்பை ஊக்குவித்திருக்கிறார். ஐயப்ப பக்தர்கள் கார்த்திகை திங்களில் மாலை அணிந்து விரதம் இருந்து கோவில்களுக்கு செல்வதுண்டு அல்லவா? தங்கசாமி சற்று வித்தியாசமானவர். ஆண்டுதோறும் மாலை அணிந்து 48 விரதம் அனுஷ்டித்து குடுமியான்மலை, ஆடுதுறை போன்ற வேளாண் மையங்களுக்கு சென்று புது புது ஆய்வு முறைகளை கேட்டறிகிறார். நடைப்பயணத்தின் பொழுது அவ்வூர்களின் விவசாயிகளை சந்தித்து குறுங்காடு வளர்ப்பது பற்றிய பரப்புரையை செய்கிறார். வேளாண் நிலங்களே இவரது கோயில், விளை நிலமே இவர் வழிபடும் தேவதை. தரிசான நிலங்களையே நான் பார்க்க கூடாது, அம்மாதிரி நிலங்களில் மரங்களை வளர்ப்பதே எனது தலையான பணி என்று உறுதி கொண்டு வாழ்ந்து வரும் தங்கசாமியின் காட்டு பரப்பினை காண ஆராய்ச்சி மாணவர்களும் வேளாண் துறையை சார்ந்தவர்களும் சேந்தங்குடிக்கு வந்து சென்ற வண்ணம் உள்ளார்கள். ஆயிரக்கணக்கான உயிரினங்கள், வகை வகையான பறவைகள், பூச்சிகள் மற்றும் ஜந்துகள் உலாவரும் அற்புத சோலையாக திகழ்கிறது தங்கசாமியின் காடு. பல்லுயிரும் பகுத்துண்டு வாழ வகை செய்திருக்கும் தங்கசாமி பத்திரை மாற்று தங்கம் அல்லவா? மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடையது அரண் என்ற குரலுக்கேற்றவாறு தான் வாழும் பகுதியை மாற்றி அமைத்திட்ட தங்கசாமியை நாம் போற்றுவோம். ஒரு மனிதன் சுவாசிப்பதற்கு ஒரு நாளைக்கு சராசரியாக 53 ஆக்சிஜன் தேவை என கணக்கிடப்பட்டிருக்கிறது. ஒரு மரத்தில் உள்ள மிகவும் பெரியதும் அல்லாத மிகவும் சிறியதும் அல்லாத ஒரு இலை வெளியே சுமார் 5 மில்லி லிட்டர் அளவு ஆக்சிஜன் வாயு வெளியேறுகிறதாம். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பதாக கொள்வோம். அவர்கள் சுவாசிக்க ஒரு நாளைக்கு தேவைப்படும் ஆக்சிஜன் சுமார் 212 லிட்டர். 53 ஐ 4 பெருக்கிக் கொள்ளுங்கள். இவ்வளவு ஆக்சிஜன் எவ்வளவு இலைகளிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடும்? 5 மில்லி லிட்டருக்கு ஒரு இலை எனில் 212,000 மில்லி லிட்டருக்கு சுமார் 42,500 இலைகள். அதாவது சுமார் 50,000 இலைகள் கொண்ட ஒரு மரம் நமது வீட்டில் இருந்தால் குடும்பத்தின் ஆக்சிஜன் தேவையை சமாளித்து விடலாம். ஆக்சிஜன் சிலிண்டர்களை சுமந்து செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மரத்தை வளர்த்து அவற்றை போஷிப்பது அவ்வளவு சுலபமான காரியமா என்ன என்று கேட்பவர்களுக்கு இதோ வருகிறார் திம்மக்கா என்ற பெண்மணி. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த திம்மக்காவிற்கு சுமார் 80 வயது. நான் எப்ப பிறந்தேன் எல்லாம் என்னை கேட்காதீங்க என்பார் திம்மக்கா. இவரது கணவர் சிக்கண்ணா. இத்தம்பதியினருக்கு குழந்தைகள் இல்லை. தனது 28வது வயதில் தான் வாழும் கூதூர் கிராமத்தின் சாலையின் இருமரங்களிலும் ஆலமரக் கன்றுகளை நட்டு பராமரிக்க தொடங்கினார். அக்கிராமத்திலோ தண்ணீர் பஞ்சம். சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று குடங்களில் தண்ணீர் சுமந்து வந்து இம்மரங்களுக்கு நீர் ஊற்றி வளர்த்தார். அவருடைய பொழுதுபோக்கே அவர் நட்ட மரங்கள் தான். தன்னுடைய குழந்தையை போன்று அவற்றை நினைத்துக் கொண்டு அவற்றை பராமரித்தார். எப்போதாவது வரும் மழையின் நீரை சேமித்து வைக்க குட்டைகளை உருவாக்கி அந்நீரை மரங்களுக்கு அளித்தார். இப்பொழுது அவை அடர்த்தியான நிழல் தரும் மரங்கள். திம்மக்காவின் செல்ல பிள்ளைகளாக இருந்த மரக்கன்றுகள் இப்பொழுது வளர்ந்து நெடிய மரங்களாகிவிட்டன. திம்மக்கா பெருமையோடும் பூரிப்போடும் தான் உருவாக்கிய மரங்களை தழுவிக்கொள்கிறார். கூதூர் சாலைகளின் அடர்ந்த மரங்கள் திம்மக்காவின் பெயரை சொல்கின்றன. அமெரிக்க அரசு இவரை சுற்றுச்சூழலின் நண்பன் என்று விருதளித்து இவரை கௌரவப்படுத்தியிருக்கிறது. கர்நாடக அரசும் இவருக்கு பொருள் உதவி செய்து வசதியான வீட்டினை பெங்களூரில் வழங்கியுள்ளது. கூதூரை விட்டும் தான் வளர்த்த மரங்களை விட்டும் பிரிய மனமில்லாத திம்மக்கா கூதூரிலேயே தங்கிவிட்டார். பெங்களூர் வீட்டை அரசிடமே திருப்பி கொடுத்து விட்டார். இது எப்படி இருக்கு? உலக வரலாற்றிலேயே எவரும் செய்யாத ஒரு மாபெரும் சாதனையை செய்துவிட்டு மிக அமைதியாக அடக்கமாக இருக்கிறார் ஒருவர். மனித குலத்திற்கு அவர் ஆற்றிய சேவை அளப்பரியது. யார் அவர்? அப்படி என்ன செய்து விட்டார்? ஜாதவ் பையங் என்ற அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த ஒரு கிராமவாசிதான் அவர். இவருடைய செல்ல பெயர் முலாய். தனி மனிதனாக நின்று கிட்டத்தட்ட 1360 ஏக்கர் நிலப்பரப்பில் ஒரு பெரிய காட்டினை உருவாக்கி இருக்கிறார். அவர் இருந்த ஊர் மணற்பாங்கான பூமி. 1979 பிரம்மபுத்திராவில் ஏற்பட்ட வெள்ளத்தில் அதிக அளவில் பாம்புகள் அடித்து வரப்பட்டன. வெள்ளமெல்லாம் வடிந்த நிலையில் இறந்த நிலையில் அம்மணல் படுகையில் கிடந்த பாம்புகளை கண்ணுற்றார் முலாய். அப்பொழுது அவருக்கு 16. மரங்களின்றி புவி வெப்பநிலை மிகுந்து தட்பவெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு மரங்களை அப்பகுதியில் வளர்க்க என்ன செய்வது என யோசித்தார். வனத்துறையை அணுகினார். மணற்படுகையில் மரங்கள் வளராது, மூங்கில் வேண்டுமானால் வளரலாம் என அவர்கள் கூற முலாய் செயல்பட தொடங்கினார். 1980 அசாமில் ஜோர்ஹாட் மாவட்டத்தில் கோகிலமுக் என்ற இடத்திற்கு அருகில் 200 ஹெக்டேர் மணப்படுகையில் சமூக காடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் மரக்கன்றுகளை நட்டார். இதனுடன் இவர் பணி முடியவில்லை. அங்கேயே தங்கி நட்ட கன்றுகளை பராமரித்து மரங்களாக்கினார். பிற மரங்களையும் அங்கு நட்டு வளர்க்க முடியுமா என யோசித்தார். மணல் அதற்கு தோதுபடவில்லை. கிராமத்திற்கு சென்று ஒருவித சிவப்பு எறும்புகளை சேகரித்து எடுத்து வந்து மணற்பரப்பில் விட்டார். இந்த எறும்புகள் மண்ணின் பண்பினை மாற்றக்கூடியவை. இவ்வெறும்புகள் இவரை படாத பாடுபடுத்தின. விதைகளை ஊன்றியும் பிற மரக்கன்றுகளை நட்டும் அம்மண்ணில் புதிய சாதனையை நிகழ்த்தி காட்டினார். 1 வருடம் அல்ல 2 வருடம் அல்ல 30 வருடங்கள் தொடர்ந்து பாடுபட்டார். 2008 வரை உலகில் யாருக்கும் தெரியாமல் ஒரு காடு பரப்பளவிலும் உயரத்திலும் அடர்விலும் பெருகிக் கொண்டே சென்றது. 2008 தற்செயலாக 100க்கும் மேற்பட்ட யானைகள் இக்காட்டிற்குள் நுழைய அவற்றை துரத்தி சென்ற வனத்துறையினர் இவ்வளவு அடர்ந்த காட்டை கண்டு அதிசயமுற்றனர். இது எவ்வாறு சாத்தியமாயிற்று என வியந்தனர். சொந்த ஊரை விட்டு தன் மனைவி, 2 மகன்கள் மற்றும் மகள் உடன் அக்காட்டிலேயே வசித்து வரும் முலாய் தன்னை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ கவலை கொள்ளவில்லை. சமூகத்தை பற்றி கவலைப்பட்டார். அவர் குடும்ப வருமானத்திற்கு அவரது மனைவி மாடுகளை வளர்த்து பால் விற்று குடும்பத்தை காப்பாற்ற இவர் சமுதாயத்தை காப்பாற்றினார். பறவைகளின் புகலிடமாக தேக்கு, அகில், சந்தனம் போன்ற மரங்களை 300 ஹெக்டேர் பரப்பளவில் 30 ஆண்டுகளில் வளர்த்த மனிதனுக்கு இச்சமூகம் என்ன கைமாறு செய்ய போகிறது? எல்லோரும் தங்கசாமியை போன்றோ, திம்மக்காவை போன்றோ, ஜாதவ் பையங் போன்றோ ஆக முடியுமா என நீங்கள் முணுமுணுப்பது கேட்கிறது. முயன்றால் முடியாதது இல்லை, மனமிருந்தால் மார்க்கம் உண்டு. ஏன் நாமும் முயலக்கூடாது? எதற்கும் ஒரு தொடக்கம் உண்டு. வீட்டில் இருக்கும் இடத்தில் தோட்டம் போடலாம், பூச்செடிகளை வளர்க்கலாம், தொட்டி செடிகளை வளர்க்கலாம், மரக்கன்றுகளை பாதுகாக்கும் முயற்சியில் ஈடுபடலாம். மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம்.
சுற்றுச்சூழலியல் சிந்தனைகளை வழங்கியவர் கோவை அரசு கலைக்கல்லூரி ஓய்வு பெற்ற வேதியியல் துறை பேராசிரியர் முனைவர் ஆர். வெங்கடரமணன் அவர்கள்.
நண்பர்களே, விவசாயி சமுதாய வானொலி உங்களுக்கான வானொலி.
நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்கள், எண்ணங்கள் வரவேற்கப்படுகின்றன. கடிதம் அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், 641-0003. தொலைபேசி மூலமாகவும் உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொலைபேசி எண்
243-1055.
243-1055. மின்னஞ்சல் முகவரி: dee@tnau.ac.in. நேயர்களே,
TNAU அக்ரிடெக் போர்ட்டலில் நமது நிகழ்ச்சிகளை பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம்.
இது உங்கள் வானொலி 107.4. எப்பவும் இதை கேளுங்க.
மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.